اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليه. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه حزب الله. أما بعد، قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவில்லாத அருளும் நிகரில்லாத அன்பும் இலகுமோர் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருப்பெயர் கொண்டு தொடக்கம் செய்கிறேன். ஓவியை படைத்தாளுகின்ற வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. ஹிதாயத் என்ற நேர்வழியை நம்மவர்களுக்கெல்லாம் காட்டி அந்த நேர்வழியில் அவர்களும் நடந்து 124,000 நேர்வழி பெற்ற நல்லடியார்களான சஹாபா பெருமக்களை உருவாக்கி கொடுத்த உத்தம தூதர், உண்மையின் உறைவிடம், பண்பின் பாசறை தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய சங்கைமிக்க குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்களின் மீதும், நல்லோர்கள் நாதாக்கள் அனைவர்கள் மீதும், அவர்களுடைய துஃபைல் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்திட வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் கொண்டு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அருளும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவாவும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுடைய திருவீட்டில் அவனை வணங்கி வழிபட்டு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, பகல் முழுவதும் நோன்பு நோற்று நம்முடைய அலுவல்களையும் கவனித்து இரவு நேரத்தில் அதிகப்படியான வணக்கமாம் சலாத்து தராவியை வித்ரு ஜமாஅத்தோடு நிறைவு செய்து, யா அல்லாஹ் இந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள் என்று துவாக்களும் செய்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கமிக்க உலமா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஒரு நாள் தினத்தில் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா என்ற உரை நிகழ்த்துவதற்காக அவர்கள் மிம்பர் என்ற மேடையின் மீது ஏறுகிறார்கள். ஷரியத்தில் ஒவ்வொரு வார்த்தை சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் உண்டு, ஒரு தத்துவம் உண்டு. அந்த வகையில் மிம்பரில் ஏறினார்கள் என்று சொன்னால் அந்த மிம்பர் படி எத்தனை என்பதற்கும் கூட இஸ்லாத்தில் விளக்கங்கள் உண்டு. 3, 5, 7, 9 எது எப்படி இருப்பினும் மேடை மேடைதான். அதில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஹலீஃபாக்கள் சில படிகளை இணைத்தார்கள். ஆனால் அசல் படியாக 3 படிகள் இருந்தன என்பது எல்லா ஹதீஸினுடைய கிதாபுகளில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் எல்லோருக்கும் தென்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அந்த மிம்பர் படியை அமைக்கப்பட்டது. முதலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் இல்லாமல் ஒரு மர பந்தக்காலில் சாய்ந்து கொண்டு ஹுத்பா கொடுப்பார்கள். அப்படி கொடுத்துக் கொண்டிருந்த காலத்தில் சஹாபாக்களில் சிலர்கள் முடிவு செய்தார்கள், அர்னல் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் உரையாற்றுவதை எல்லா மக்களும் தங்களுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம். தாங்களுக்கு ஒரு ஸ்டேஜ், ஒரு மேடையை நாங்கள் அமைத்து கொடுக்கலாமா என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நல்ல எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அனுமதி அளித்தார்கள். அதுதான் ஷரியத்தில் இன்று நமக்கு மெம்பராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ரகமாக இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வர்றது, நேரா போறது, இன்னும் இன்னும் எந்த காலத்தில் வாழுகிறோமோ இன்னும் இன்ஷா அல்லாஹ் லிப்டில் இமாம் இறங்கினாலும் இறங்கலாம், மலக்கே இறங்கினது மாதிரி. காரணம், மலேசியா கோலாலம்பூர்ல ஒரு ஜாமியா மஸ்ஜித் இருக்கிறது, அங்கு இமாம் வானலோகத்திலிருந்து இறங்கும் மாதிரி தக்பீர் இருக்கா வேண்டிய காம சொல்லிட்டாங்க, என்னடா பேசுவாமக்கானு தேடிட்டு இருக்கிறோம். அதுவும் பார்த்தா அமோதினா அவர் சுவிச்சு போட்டாரு, வானலோகத்திலிருந்து மலக்கிறங்கிற மாதிரி இறங்குறாரு. அல்ஹம்துலில்லா, கண்கொள்ளா காட்சி. இமாம்களை அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதுதான் உண்மையான இமாம். காபத்துள்ளால பிரச்சனை இல்லை, செக்யூரிட்டியோட முன்னால இருக்காங்க அல்லாமா சுதேஷ் ஹசரத் அவர்கள், அவங்க எல்லாம் முன்னால் இருக்காங்க, அதுக்கு பெரிய செக்யூரிட்டிகள் இருக்கிறது. ஆனால் அந்த பள்ளிவாசல்களில் ரெண்டு சப்பு தான் இருக்கும், பயங்கரமான பள்ளிவாசல். காரணம், ஒவ்வொரு சப்புக்கு 100 பேர். அதனால அந்த இமாம் அழகாக இறங்குகிறார்கள். எப்படி இருந்தாலும் மேடையில் தோன்றுவது மிம்பர். அந்த மிம்பர்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் 3 படிகள் இருந்தன. அந்த ஹுத்பா ஓதுவதற்கு அவர்கள் மேலே ஏறும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு நாள் தினத்தில் மிம்பர் படியில் ஏறும்போது அருகில் இருந்த சஹாபாக்களுக்கு காதில் கேட்கின்ற அளவுக்கு ஆமீன் 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 என்ற இந்த வார்த்தை அருகில் இருக்கிற தோழர்களுக்கு கேட்கின்ற அளவுக்கு சொல்லிவிட்டு அமர்ந்தார்கள், ஹுத்பா ஓதினார்கள். ஹுத்பா ஓதி முடிந்ததற்கு பிறகு சத்திய சஹாபா பெருமக்கள் விளக்கம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் இன்று வழமைக்கு மாற்றமாக மெம்பர் படையின் மீது ஏறும்போது ஆமீன் ஆமீன் என்று கூறினீர்களே, அதனுடைய உண்மை விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் படியில் நான் ஏறுகின்ற போது சையிதுனா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகை தந்து ஒவ்வொரு விஷயத்தை சொன்னார்கள், சொல்லிவிட்டு இதற்கு ஆமீனும் சொல்ல சொன்னார்கள், நான் ஆமீன் சொன்னேன். முதல் படியில் ஏறுகின்ற போது சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, அதிலும் குறிப்பாக கலிமத்து தைபா ஷஹாதத்து கலிமாவான அஷாது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மனதில் ஏற்றி வாயால் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் சங்கமிக்க ரமலான் மாதம் வருகை தருகிறது. அந்த ரமலான் மாதம் வருகை தந்து அதை அவர் புரிந்து அதை கண்ணியப்படுத்துகின்ற வகையில் கடமையான நோன்பை நோற்று அதிக வணக்கங்களான நஃபில் வணக்கங்களை வணங்கி மற்ற காலத்தில் செய்யாத தர்மங்களை அதிகம் வழங்கி தன்னுடைய தான் ஒரு எஜமானனாயிருந்தால், ஒரு கஃபீலா இருந்தால், அல்ல ஒரு போஸா இருந்தால், அவருக்கு கீழே வேலை பார்ப்பவர்களுக்கு ரமலான் மாதத்தில் வேலை பளுவை குறைத்து அந்த மாதத்தை சங்கைப்படுத்தி இருப்பாரேயானால் அவர் சிறந்தவர். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தியவர் அழிந்து போகட்டும் என்று ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்ல, அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார்கள். அடுத்த மெம்பர் படியில் ஏறியதற்கு விளக்கம் சொன்னார்கள், அந்த இடத்தில் சொல்லப்பட்டது, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்நாளிலே அவருக்கு தாயும் தந்தையும் அல்லது தாயோ தந்தையோ யாராவது வாழ்நாளில் அவருக்கு இருப்பது ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும், தொல்லையாக கருதக்கூடாது சகோதரர்களே. கொஞ்சம் பேர் கொஞ்சம் தாங்கள் வளர்ந்து ஆளாகி விடுவார்களே ஆனால் அந்த பெற்றெடுத்தவர்களை ஒரு பார்வையிலேயே ஒரு மாதிரியாக பார்ப்பது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சம்பவம், ஒரு இளைஞன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு நண்பர்களோடு வீட்டுக்கு வருகை தருகிறார். வீட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற போது வீட்டினுடைய முகப்பில் ஒரு நாற்காலியில் சாய்ந்து அவருடைய ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அப்ப வந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள் வருகிறார்கள். அந்த வாலிபரிடம் கேட்கிறார்கள், யார் இவர் என்று. உடனே அவன் திரும்பி பார்த்து சொன்னான், எங்கள் வீட்டு வேலைக்காரர் என்று சொல்லிவிட்டான். அவர்களும் போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் மனம் வெந்து நொந்து போய்விட்டார். எல்லாம் போன பிறகு அவனிடத்தில் கேட்டார்கள், மகனே, நான் உன்னை ஈன்றெடுத்த தந்தை இல்லவா, என்னைய ஒரு வேலைக்காரன் சொல்லிட்டு போனியப்பா, என்ன காரணம்னு கேட்டார். கோபப்படல. சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க, புத்திசாலியானவர்கள், மக்களுக்கு நல்ல அறிவுரை தருவார்கள், ஆத்திரப்பட மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள். சில தந்தைமார்கள் அவர்களுடைய இயல்பில் கோபப்பட்டு விடுவார்கள். காரசாரமான விவாதம் நடக்கும், யார் யாருக்கு, ஃபாதருக்கும் சன்னுக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அவர் அப்படி இல்லாமல், ஏனப்பா அப்படி சொன்னாய், காரணத்தை சொல் என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், அவனுடைய மனதில் இருப்பதை தெரிய வேண்டும். நிறைய பேர் உடனே சண்டை போட்டுக்கிறது நம்ம பழக்கம். என்ன, நீ அடிக்கே வந்தால் அடி, உதைக்க வந்தால் உதை, சொல்லி போட்டு அடி. நியாயமான அடியா இருந்தா வாங்கிக்கலாம். கைமாத்து கொடுத்துருக்கோம், கைமாத்து நான் வாங்கியிருக்கோம், எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறோம். அவன் இந்த பள்ளிக்கு வந்தா வேற பள்ளிக்கு ஓடிடுறது, அவன் இங்க வந்தா அவன் அங்கே போனா நாம் இங்க வந்துடுறது. இப்படியே சுத்திட்டு இருக்கும் போது ஒரு நாள் வசம்ப மாட்டிக்கிட்டோம். அடிக்கிறானா, வாங்குறது சுன்னத்தானே, காசு மட்டும் வாங்குற சுன்னத்து, கைமாத்து வாங்கினது சுன்னத்து, திருப்பி கொடுக்குற சுன்னத்து இல்லையா. அப்ப அவன் அடி கொடுத்தானாக்க வாங்கித்தான் ஆகணும். இதெல்லாம் சஹாபாக்கள் காலத்தில் நடந்திருக்கு, அதனால விவரம் இல்லாமல் நடக்கக்கூடாது. என்ன நடந்தது சொல், அடி ஹக்கா இருந்தால் சரி, இப்படி இருந்தால் சண்டையே முக்கால் சண்டை போயிடும். என்னன்னே புரியறதில்லை. யாராவது ஒரு ஆள் என் பேர் என்னன்னு கேட்டாரா, என் பேர் அல்லானுன்னு அடிச்சே போட்டான். அம் பேர் அல்லாவா, அதே போடுறா, உன்னுடைய பெயர் அல்லான்னு சொல்ற, என் பேர் அல்லா பிச்சேன்னு சொல்றதுக்குள்ள அடிச்சே போட்டான். உருதுல அல்லா பாஸ் அல்லா பாஸ் அல்லா போட்ட பிச்சை, அல்லா போட்ட பிச்சை தானே. பிச்சைனா என்ன அர்த்தம், வார்த்தையெல்லாம் கொச்சையா தெரியுது, ஆனா பிச்சைனா என்ன, அல்லாஹ் கொடுத்த தர்மம், அவன் கொடுத்த வாழ்க்கை. நாம் இப்படி எல்லாம் அவசரப்பட்டு விடுகிறார்கள். அந்த தகப்பனார் என்ன, ஏன் இப்படி சொன்னாய் சொல், உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, என்னை பார்த்தா என்ன கோலத்தை பார்த்து வேலைக்காரன் சொன்னியா என்ன. ஆமாம் தகப்பனார் அவர்களே, என்னுடைய தந்தை என்று சொன்னா நல்ல ஜென்டில்மேனா இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். வந்தவங்க எல்லாம் இளைஞர்கள், தந்தை ஜென்டில்மேனா இல்லைன்னு சொன்னா ஒரு மாதிரியா நினைப்பாங்க. அதுக்காக சிலர்கள் கொஞ்சம் வயசான தாடி கூட வச்சுக்கிறது இல்லை, என்ன காரணம்னா நம்மளை ஜென்டில்மேன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சகோதரர்களே, கபருக்குள் வைத்த பிறகு முன்கணக்கிறார் வந்து போன பிறகு அவர்கள் இன்னொன்றை செய்வார்கள். அந்த அதிசய கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒருவருடைய உருவத்தை அதில் காட்டப்படும். மா தகூலு ஃபீ ஷானி ஹாதர் ரஜுல், இவர்கள் விஷயத்தில் என்ன சொல்கிறீர் என்று கேட்கப்படும். அவர் அறிந்து புரிந்து நடந்து பற்று பாசம் அத்தனை வைத்திருப்பாரையானால் சொல்லிவிடுவார், ஹுவ நபியுல்லா ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அறியாதவர், புரியாதவர், புரிந்தும் நடிக்கவர், அவர் எல்லாம் தெரியும், இப்ப நம்ம பயான் பேசுறோம் வச்சுங்க, நம்மளை விட டபுள் மடங்கு பயான் பேச தெரியும். அப்படி உள்ள ஆள்லாம் இருக்கு, தெரியலன்னு இல்ல, எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி. அப்படி இருந்தால் அந்த முஹப்பத்தின் அடிப்படையில் நான் தாடி இல்லாதவர்களை குறை சொல்வதா நினைக்க கூடாது, இந்த உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் தவிர, யாருடைய உள்ளத்தை புண்படுத்துவது பயானின் நோக்கம் அல்ல. ஒரு பயான் என்பது எடுத்து சொல்வது, யாருடைய மனதையும் புண்படுத்துதல் என்பது இல்லை. அந்த வகையில் அவர் கேட்கப்படுகிறது, அவர் நடக்காதவராக இருந்தால் அவர் தெரியாது எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள், நானும் சொன்னேன் என்று சொல்லிவிட்டால் அவருக்கு அங்கு தண்டனை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் அங்கு காணுகின்ற நேரத்தில் நமக்கும் ஒரு தாடி இருந்தால், நான் சொல்லலாசுடைய தோற்றத்தோடு ஒரு தோற்றம் ஒரு ஒப்பாகிவிட்டால் நாமும் சலாமத்தாகி விடலாம். அன்பான மூமினிகளே, அந்த அடிப்படையில் வைத்து சொல்லுகிறேன், கோலம் இருக்கிறது அல்லவா, அதல்ல சுவரிக்கும் அம்பாதிக்கும் இவையிலா அஜிசாமிக்கும், உங்களுடைய உடலோ உங்களுடைய தோற்றத்தையோ அல்லாஹ் உற்று நோக்குவதில்லை, பொதுவாக பார்ப்பான். லா எல்லுரு என்பதற்கு அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பார்க்காம எதுவும் இல்லை, எல்லாம் அல்லாஹ் பார்த்தா இருக்கான். அல்லாஹ் உங்களை அன்போடு பார்க்கிறது எதை, இதையா அல்லது துட்டையா, அல்லாஹ் அதை அல்லாஹ் அன்போடு பார்ப்பதில்லை. வலாக்கி எல்லுரு இலா குலூபிக்கும், உங்களுடைய எண்ணங்களை பார்க்கிறான். எனவே தோற்றம் முக்கியம் அல்ல, அதற்காண்டி அலங்கோலமா இருக்கணுங்கிற அவசியம் அல்ல. அதையும் சரிய சொல்கிறது. ஒரு தோழர் தலைவெறி கோலமா வந்தார், நான் சொன்னாங்க என்ன தலைவெறி கோலம், ஒரு எண்ணம் கூட இல்லையா, இப்படியா வருது மஸ்தான போல. அந்த மஸ்தான்கள் வேற, தவம் இருந்த மஸ்தான்களை ஒப்பிட்டு பேசாதீர்கள். அவர்கள் எண்ணையும் வேண்டாம், பாட்டல் வேண்டாம், நீயும் வேணாம், யார் வேணாம் போனவங்க, அவங்களை ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு எண்ணெய் தலைக்கு கூட எண்ணெய் போடாம பரட்டியா வந்தா நாயன் சொல்லாசை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஏன் நாயன் சொல்லா செல்லம் அவர்கள் எண்ணெய் போட்டு சீவி இருக்கிறாங்க, ஆனா தினம் சீவல. அதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை வாருவார்கள், ஆனால் எண்ணெய் போடுவார்கள், அழகான கிருதாவை வைப்பார்கள். இஸ்லாமிய கல்ச்சரல் தாங்க அருமை நாயன் சொல்லாசுடைய சுன்னத் என்றால், சுன்னத்துங்கிறதுனால ஒரு மாதிரியா தெரியுது, அதுவே ஸ்டைல் சொல்லிட்டா எடுத்துக்கிறான். நாயன் சொல்லாசுடைய ஸ்டைல் அதுதான், அழகான கிருதா வைப்பார்கள். ரசூல்லா சொல்லாசுடைய ஸ்டைல் யாரு இந்த உலகத்தில் ஸ்டைல் சொல்லித்தரணும், பிலிம் ஸ்டாரா, பிலிம் ஸ்டார் எல்லாம் என்ன, அந்த நேரத்தில் அதை ஆடி பாடுறதுக்காண்டி நாம் எல்லாம் பார்த்து காசு கொடுத்து நம்மள மாதிரி ஏமாடி வேற யார் இருக்கா, அவனை வளர்த்தி விடுறதே நாம தான். பிலிம் ஸ்டார் கோடி சொல்லணும் ஆகிறதே நாம, ஒன்பது தடவை படம் பார்த்தா அப்புறம் அவையும் கோடி சொல்லணும் ஆக மாட்டான், நாம தான் உணவு உருவாக்குறது. அவன் வேஷம் போடுறான், நமது ரசூல் நாயன் சொல்லா செல்லம் வேஷம் போடவில்லை, அருமை நாயன் சொல்லா செல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த கோலம் அழகாகத்தான் இருக்க வேண்டும், அதுக்காண்டி அலங்கோலமாக இருக்க சொல்லி நமது சரியத்துடைய நாயகம் சல்லாசம் இருக்க சொல்லவே இல்லை. அழகாக இருக்கலாம், தாடியை வைத்தாலும் முறையாக வைக்கணும், அதுல ஒற்றை அடிக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்க கூடாது, அது டஸ்ட் எல்லாம் வர்ற மாதிரி வைக்கக்கூடாது. தாடியுடைய மகத்துவத்தையே சிலவர் குறைத்து விடுவார்கள். அழகாக வைக்கலாம், அதற்கும் எண்ணெய் பூசலாம், இதற்கும் எண்ணெய் போடலாம். அந்த தந்தை அதை வைத்து சொல்லவில்லை. அந்த மாணவன் சொன்ன ஜென்டில்மேனா இல்ல, அதனால தான் வேலைக்காரன் சொன்னேன். இது என்ன காட்டுகிறது, ஒரு தந்தையை வேலைக்காரனாக சொல்லுகிற அளவுக்கு அவர் ஜென்டில்மேனா இல்லைன்னா தந்தை எப்படித்தான் இருக்க முடியும். தந்தை எப்பொழுதுமே பார்த்த இளம் வாலிபராக இருக்க முடியுமா, வயது கேட்டவாறு மாறிக்கொண்டேதான் இருக்க முடியும். நீங்கள் மதன் மித்ரா சாப்பிட்டா தான் என்ன பெரிய பெரிய என்னை இந்த ரத்தன அதாவது தங்க பஸ்மத்தை சாப்பிட்டால் தான் என்ன, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் கூட அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். மனிதனுக்கு ஏஜ் ஆகிவிட்டா நீங்க எங்க போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்தாலும் கூட இந்த நெத்தி சுருக்கம் தெரிஞ்சிடும். அதுக்காண்டி அந்த தந்தையார் டை அடிச்சுட்டா உட்காரணும், வாங்க இப்ப டையுடைய ஞாபகத்துக்கு வந்துருச்சு, டை அடிக்கலாமா, இன்னைக்கு அடிக்கலாமாங்கிற கேள்வி எல்லாம் ஓடி போச்சு. அடித்து கொண்டு வந்து நமக்கு அதுல கொஞ்சம் விளையா இருக்கு, அடிச்சுக்கிறீங்களான்னு கேட்கிற காலம். நம்மகிட்ட மசாலா கேட்ட காலம் எல்லாம் ஓடி போச்சு, இப்ப மசாலா தடவுற காலம். மசாலா என்று சொன்னா ஷரியத்தின் கேள்வி, ஷரியத்தின் விளக்கம். அந்த மசாலாவை போய் மசாலாவா போய் கேட்கிற காலம் இல்லை. இப்ப வந்து டை நமக்கு தடை விட்டு போட்டு போயிடுவோம், நாம பேசிட்டே இருப்போம், வருவான் தடை விட்டு போட்டு போயிடுவான், நாமளும் இளமையா போயிடுவோம். இதுக்கு எங்க இந்த அங்க ஒரு ஹதீஸ்ல ஒரு ஓரத்துல ஆதாரம் இருக்குது. என்னப்பா அதுக்கு பில் கதம் அப்படின்னு சொன்னா, கதம் அப்படின்னு சொன்னா கருப்பு சாயம், அடி விளக்கும். அந்த கதம் என்பதற்கு அந்த அர்த்தம் அல்லப்பா. இந்த டெக்ஷன் எப்படி அர்த்தம் இருக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ஹசரத்துக்கு என்ன தெரியும்? சும்மா போங்க. அட மருதாணி சாயம்பா, அதான்ப்பா உண்மை அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, சரியாடி. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஏனென்றால் வயது மூப்பு வருகின்ற மனிதனுக்கு இந்த நரை தட்டி விடுவது அசைபமின் நூறு இல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற தனி ஒளி. அது எப்படி ஒளியாக அமைகிறது என்று சொன்னா, அந்த நரை வரும்போது அது உன்னை கபருடைய வாழ்க்கை எச்சரிக்கிறது. இளமை இருக்கும்போது பாவத்தை செய்வதற்கு அது கொஞ்சம் தூண்டுகோலாக அமையும். நான் தான் நல்ல வாலிபனா இருக்கேன்ல, அப்புறம் என்ன, கொஞ்சம் வயசான பின்னால் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஜாலியா இருப்போம். அதுதான் உண்மை. நரை வருகின்ற போது நாம் பாக்கியசாலிகள். நீ கவலைப்படாதீங்க, யார் யாருக்கெல்லாம் நரை வந்துருச்சோ நம்மளை எவனும் மதிக்க மாட்டேங்கிறான், கூடுதல பெருசுங்கிறான், தள்ளுறான், அந்த பக்கம் போய் பெருசுங்கிறான், என்ன பெருசு உயிர் எடுக்குதுங்கிறான். பெருசு பெருசா தானே இருக்கும், எப்படி சிறுசா போகும்? அசைபமின் நூறு இல்ல. அதனால்தான் கருப்பு தாடியில் வெள்ள ரோமம் இருந்தா பிடுங்கக்கூடாது. கருப்பு தாடி அதில் வெள்ள வெளியா இருந்துச்சுன்னா எங்க வேலை வாய்ப்பு போகும்போது இன்டர்வியூல நீங்க அந்த ஷேகுன் கபீர், அந்த ஷபாப், நீங்கள் வாலிபரா அல்லது நீங்கள் இளைஞரா அல்லது வயது முதிர்ந்தவரான்னு கேட்டுடுவார். அதற்காக வேண்டி அந்த ரோமங்களை நாம பிடுங்கக்கூடாது. அவ்வளவு தூரம் செய்ய சொல்லி இருக்கிறது. இந்த நரைக்கு மரியாதை இருக்கிறது, மரியாதை தர வேண்டும். ஆனால் அந்த வாலிபர் அந்த வயோதிகரை பார்த்து மரியாதை இல்லாமல் வேலைக்காரன் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப இந்த தந்தையுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். இப்படி உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இன்று வாழ்கிறார்கள், பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். அந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி விட்டு எத்தனையோ இல்லங்களை அவர்களை உள்ளத்தில் வைப்பதற்கு பதிலாக இல்லத்தில் போய் வைக்கிறார்கள். பெற்றோர்களை இதயத்தில் வைப்பதற்கு பதிலாக பெற்றோர்கள் இல்லம் என்ற அனாதை இல்லம், முதியோர் இல்லத்தில் போய் வைத்து விடுகிறார்கள். அதற்கு நல்ல காரணம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். என்ன அப்படின்னா, வீட்டில் அவர்களால தொல்லை வருது, ரொம்ப சத்தம் போடுறாங்க, ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறாங்க, அதனால தான் அவங்கள ஒரு ஓரமா அவங்களை ஒதுக்கல. மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு இங்க நேரம் இல்லை. அவரும் வேலைக்கு போகிறார், மனைவி வேலைக்கு போகுது, குழந்தைய கூட ஸ்கூல்ல ஆயாமா பாத்துக்குவான். அப்ப இந்த பெரியவங்களை யார் பாக்குறது? அதுக்காண்டிதான் நாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்து நாங்க அவங்களை பராமரிக்க சொல்லி முதியோர் இல்லத்துல வச்சிருக்கிறோம். அப்ப வீட்டுல சைத்தானா கூட இருக்கிறது. வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்ல சொல்லி நான் சலாம் சொல்லி இருக்காங்க. யாருமே இல்லாத வீட்டுக்கு ஒரு நிலை. நாம குடியிருக்கிற வீட்டுல யாருமே இல்லைன்னா அந்த வீட்டுல யார் இருப்பா? நல்ல கவனித்து பார்க்கணும் சகோதரர்களே. அதனால தான் அந்த பெற்றோர்களை தள்ளி விடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாராவது ஒருவன் தான் ஈன்றெடுத்த பெற்றோர்களை, அவனை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பராமரிப்பு செய்யாமல் அவர்களை உதாசீனப்படுத்தி விடுவானேயானால் அவனும் அழிந்து போக என்று பத்துவா செய்ய அதுக்காக சொல்லா சொல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். ரெண்டு. மூன்றாவதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒருவன் மீது எந்த ஒரு மனிதனிடத்தில் என்னுடைய திருநாமம் சொல்லப்படுகிறதோ அவர் அதை கேட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மது என்றோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ எந்த ஒருவன் சொல்லாமல் விட்டு விடுவானேயானால் அவனும் நாசமடைக என்று சொல்வதற்கு நாயன் சொல்லா சொல்லா ஆமீன் என்று சொன்னார்கள். இந்த மூன்று விஷயத்தில் மூன்றாவது விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை சொல்லாதவருக்கு நாசமடைக என்று ஒரு பத்துவா என்ற அவர் மீது சாப பிரார்த்தனை செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு எச்சரிக்கையாகும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சத்திய சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்ட பாசத்தை வைத்திருந்தார்கள் என்று பார்த்தால், அவர்கள் தங்களுடைய மனைவி மக்கள் அனைவர்களை விட அவர்களை இன்னும் சொல்லப்போனால் தான் வாழ்கின்ற தனக்கு இருக்கின்ற அந்த உயிரை விட அவர்களையே நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், அவர்கள் எங்கு போனாலும் போவார்கள், பயணத்தில் கூட கூப்பிட்டாலும் போயிடுவார்கள், ஊருக்குள் எங்கிருந்தாலும் போவார்கள், மஸ்ஜிதுக்கு இருந்தாலும் போவார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுல் ஹாஜத் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்கு சென்றாலும் கூட சேவை செய்வதற்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு செல்வார்கள். அவர்களை பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நிலை. இன்னும் சொல்ல போனால் சையதுனா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரும்பாலான நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசப்படியிலேயே ராத்திரி நேரங்களில் பெரும்பாலான நேரத்தில் தூங்குவார்களாம். சிந்தித்து பார்க்க முடிவதில்லை, இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? அவ்வளவு அவர்கள் மீது ஆஷிக்காக இருந்தார்களா? நம்மால் சிந்திக்க முடிவதில்லை. ஆனால் நமக்கு வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கிறது, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் பெரும்பாலான நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலிலேயே தலை வைத்து உறங்குவார்களாம். காரணம், எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திறந்தா என்னைத்தான் முதல்ல பார்க்கணும். அல்லாஹு அக்பர், அது என்ன அப்படி ஒரு பவர்! நாம் யாரையாவது இறைவனை பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வை காண முடியுமா இந்த கண்களால்? இல்லை, இந்த உலகத்தில் இல்லை. எந்த விஞ்ஞானி சொன்னாலும் சொல்ல இல்லை என்றாலும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லிட்டான், வஹுவ லதீஃபுல் கபீர், அவன் மறைபொருளானன், அவனை இந்த உலகத்தில் நாம் காண முடியாது. அவன் நம்மை பார்க்கிறான், லா துத்ரிகுல் அப்ஸார் வஹுவ யுத்ரிகுல் அப்ஸார் வஹுவ லதீஃபுல் கபீர். அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு மறைந்தவன், அவன் எல்லா இடத்திலும் ஆதிக்கம் இருக்கிறது, நமக்கு தெரிவதில்லை. அல்லாஹ் தெரியக்கூடிய வாய்ப்பை இங்கு வைக்கவில்லை. அப்படி இருக்க அந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய 99 திருநாமங்களின் பண்புகளை யார் நமக்கு விளக்கி கொடுத்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அப்படி இருக்க அந்த சஹாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து 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 பரவச நிலை அடைய வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தோழர்களுடைய அந்த முஹப்பத் தான் அவர்களை உன்னத நிலைக்கு ஆக்கியது. ஆனால் சில நேரங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தொல்லையாக கூட அமைந்துவிடும். சோதர்களே, ஒரு ஆயத்து வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சாப்பிடுவதற்காகவும் சஹாபாக்கள் போய் அவர்களுடைய கையால் பரக்கத்தால் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடலாம் என்பதற்கு கூட போயிருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வழங்கும் வள்ளல் அவர்களுடைய வாழ்நாளில் இல்லை என்று ஒரு தடவையும் வந்ததில்லை. அப்படிப்பட்ட வாரி வழங்கும் வள்ளல் ஏழு சஹாபாக்கள் அவர்களிடத்திலே எது கிடைத்தாலும் அவர்கள் திருப்திப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் சாப்பிட்டு முடித்து விட்டு கூட எப்படி நகர்வது? அவருடைய அந்த திருமுகத்தை காணாமல் எப்படி இருப்பது? ஒரு தேன் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த தேனி அல்லது ஈக்கள் அவைகளை மொய்த்துக் கொண்டேதான் இருக்கும், நகரவே நகராது. ஒரு ஈத்தம்பரத்தின் மீது, ஒரு தேனின் மீது எத்தனை இனிப்பு பொருள் இருக்கிறதோ அங்கு ஈக்கள் மொய்த்துக் கொண்டேதான் இருக்கும். இதுதானே இயல்பு. அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமுகத்தை கண்டுகொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நெற்றியை பார்ப்பதா, அவருடைய கண்களை பார்ப்பதா, அவர்களுடைய கன்னத்தை பார்ப்பதா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவருடைய படைப்பை பற்றி சொல்லுகின்ற போது ஹுலித்த கமா தஷா, நாமெல்லாம் விரும்பி நமக்கு இந்த படைப்பு தரப்படவில்லை, ஆனால் நபி அவர்களை பார்த்து ஹஸ்ஸான் பின் சாபித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய ஆஷிக்குர் ரசூலா இருக்கிற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு ஹுலித்த கமா தஷா, நாயகமே நீங்க எப்படி விரும்புவீர்களோ அல்லாஹ் அவளை அப்படியே படைச்சிருக்கிறான். லம் தர கத்து ஐனி, உங்களை போன்ற ஒரு படைப்பை என் கண்ணே கண்டதில்லை. அது எப்படிப்பட்ட மலஹருல் ஜமால் வல் கமால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பண்புகள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது வெளிப்படும் தளமாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எப்படி நகர முடியும்? அதான் சொல்லுவாங்க, புல்புல்கு சிராகு பஸ், புல்புல்கு சிராகு பஸ், சித்திகுல் அக்பருக்கு முஹம்மது ரசூலு பஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விட்டில் பூச்சி இந்த விளக்கை பார்த்தால், சாதாரண விளக்கை பார்த்தால் விட்டில் பூச்சிக்கு அந்த ஆசை அந்த வெளிச்சம் தான், அது சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கும். விளக்குக்கு சிமிழி போட்டிருந்தா சிமிழி சுத்தி வந்து கொண்டே இருக்கும், என்னால தடுக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா அதனுடைய ஆசை தாங்காது, அந்த வெளிச்சத்தை பார்த்தா. அதுக்கு நமக்கு ஒரே ஒரு உதாரணம், நோன்பு திறக்கும் போது அந்த கதியை பார்க்கும் போது அல்லாஹு அக்பர் திறக்க போறோம், அல்லாமல் அக்கசும் யாழ்லாம் காலையிலிருந்து காஞ்சி கிடக்கிறோம்ப்பா அல்லா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு இது நமக்கே இப்படி இருக்குதுன்னு சொன்னா, எந்த நபி இல்லாட்டி இந்த நாமே இல்லை, நாம துனியா இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நபியை பார்ப்பதற்கு சஹாபாக்களுடைய எவ்வளவு துடிப்பு இருக்கும் சகோதரர்களே, அதை விளங்கத்தான் நான் சொன்னேன். அப்படி அந்த விட்டில் பூச்சி பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் அந்த சிமிழிகளை தடுத்துட்டே இருக்கும். கடைசியில் பார்க்கிறவரையும் பார்த்து அதனுடைய ஆசையை நிவர்த்தி செய்து கொள்ள அந்த விளக்கில் அப்படியே இறங்கி அழித்துக் கொள்ளும், இதுதான் விட்டில். அதே போல புல்புல் பறவை, நாம கேள்விப்பட்டிருப்போம், புல்புல் பறவை என்பது ஒரு ரோஜா மலர் மீது பாசம் கொண்ட பறவை. அந்த ரோஜா மலர் எங்காவது இருக்குன்னு சொன்னா அது அப்படியே பறந்து வரும், அது ஒரு குருவிதான். அந்த குருவி பறந்து வந்து கொண்டே இருக்கும், அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா அல்லாஹு தஆலா ரோஜாவுக்கும் பாதுகாப்பு தர்றான். ரப்புல் ஆலமீனுடைய படைப்பை சிந்தித்தால் புல்லரித்து போய்விடும். ரோஜா மலர் மென்மையான மலர், அதை மற்ற ஜீவராசிகள் ஏதாவது வீணடித்து விட்டால் நாம எங்க ரோஸ் சத்தர் போடுறது? நம்ம பொம்பளையினுடைய சம்சார குழந்தைகளுடைய கொண்டையில எங்க ரோஸ் பூ வைக்கிறது? அந்த ரோஸை அல்லாஹ் தஆலா எப்படி காப்பாற்றுகிறான்? சின்ன சின்ன முட்களால் பாதுகாக்கிறான். ரப்புல் ஆலமீனுடைய அஹ்கமுல் ஹாகிமீன். சிந்திப்பவருக்கு தான் விளங்கும், சிந்திக்காதவன் கொண்டையை பார்க்க மாட்டான், அந்த அந்த பூவை பார்க்க மாட்டான், பூ வச்ச கொண்டை பின்னாலேயே போயிட்டு இருப்பான். ஆஹா ஆஹா, என்ன அழகா இருக்குது! அட பூவை பாக்குறியா, பூ வச்ச கொண்டையை பாக்குறியா? அல்ல, பூவை ரசினாக்காது கொண்டையில வச்சா ரசிக்கிறது? உன் மனைவியினுடைய கொண்டையில வச்சாது ரசி, உன் சகோதரனுடைய கொண்டையில இருந்தா ரசி, ஊர்ல போற சைத்தான் கொண்டையில இருந்துச்சுன்னா அதை ரசிக்கணுமா? அப்படி அல்ல ரசனை, அல்லாவுடைய படைப்பின் ரசனை நாம் அதை அனுபவிக்கின்ற நேரத்தில் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பறவை, அந்த புல்புலை, அந்த புல்புல் சுத்தி கொண்டே வரும், பார்த்தால் முள்ளுகள் இருக்குமே, இப்படியே சுத்திட்டே வரும், கடைசியில் அந்த தாங்க முடியாது, அந்த ரோஜாவின் மென்மை அது உணர்கிறது. நாம கசைக்கு பொழிஞ்சு சேர்லி ஏர்ல இருக்கணும் தடவிட்டு அப்படின் அந்த பூவை பார்க்க வேண்டும், அதனுடைய ஆசை அதன் மீது பாய்ந்து அப்படி சரேன பாய்ந்து உடலில் முள்ளெல்லாம் குத்திக்கொள்ளும். இதுதான் புல்புலனுடைய ஹக்கீக்கத். இதை எல்லாத்தையும் தாண்டியவர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள். அந்த ரசூல் மீது அப்படிப்பட்ட ஆசையை கொண்டு அமர்ந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நாயன் சொல்லாசலாவை பிரிவதற்கு மனமே இல்லை. ஹசரத் உமர் ஃபாரூக் ரதி எல்லாம் அப்படித்தான். அதே போல ஹசரத் உஸ்மான கனி ரதி எல்லாம் அப்படித்தான். உமர் ரதி எல்லாம் தாலான் அவர்களின் நிலைதான் என்ன, ஒரு வரலாற்றை நாம் தெரிய வேண்டும். ஹசரத் உமரே ஃபாரூக் ரதி எல்லாம் அருமிநாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடை பெறுவதை அவர்களும் உறுதி செய்திருந்தார்கள். நான் ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே போவேன், அதை உறுதி செய்திருந்தார்கள். ஆனால் அப்படி அவர்கள் ஒரு நாள் தினத்தில் அவர்கள் சிறைமறைவானார்கள். அவங்கள மௌத்தானாங்க நம்ம சொல்லவே மாட்டோம், அது சொல்லுவது முறையும் அல்ல. இன்னக்க மையத்தின் வைநகு மையத்துங்கிற அர்த்தத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரன். அது எதற்கு வந்தது என்று பார்க்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் வருகின்ற ஆயத்துகளை கவனமாக அதபாக தெளிவாக உணர்வோடு ஒழுக்கமாக அணுக வேண்டுமே தவிர வெறும் டிரான்ஸ்லேஷன் வெறும் டிரான்ஸ்லேஷன் என்ன கதையா நாவலா கிரைம் நாவலா? குர்ஆன் ஷரீஃப் கிரைம் நாவலா? நாவலை படித்துட்டு போறது போல அதபு வேணும், உள்ளத்துல தக்குவா வேணும், பயம் வேணும். பயமே இல்லாம குர்ஆனை பார்த்தா அப்புறம் எங்க அது வழிகாட்டும்? அந்த வகையில கவனித்து பாருங்க. நாயன் செல்லா செல்லவங்க மோதா போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே மயித்து தான். ஆனா நாயன் செல்லல்லாறு செல்ல நபிமார்களுக்கு தனி தர்ஜாவே எல்லாம் வைத்திருக்கிறான். நம்ம வந்துதான் சுன்னத்துல் ஜமாத் அலு சுன்னத் ஜமாத்துங்கிற இனத்தோடு சேர்ந்து வாழ்வதா இருந்தால் இப்படித்தான் நம்பிக்கை நாம் கொள்வோம். நம்மை அறுத்தாலும் வெட்டினாலும் வயின் குத்தியிட்டால் உரித்த நம்மை வெட்டினாலும் எரித்தாலும் நாம் இதிலிருந்து மாற மாட்டோம். காரணம் வெறுமனே மௌத்து என்று சொல்வது அல்ல, எல்லாருக்கும் மௌத்து தான். அல்லாவை கவனித்தா நபிமார்கள் தான் வஃபாத்தானவர்கள் தான். அதுக்கு பின்னால அவங்களுக்கு என்ன தரஜா இருக்கு நம்பணும் அல்லவா? மறுபடியும் அங்கே போய் கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தா யார கமெண்ட் அடிக்கிறது? யாரை கமெண்ட் அடிக்கிற? அரசியல்வாதியவா கமெண்ட் அடி? சாதாரண பிலிம் ஸ்டாரா கமெண்ட் அடி? உன்னுடைய வாப்பாவா உன்னுடைய பிரதரா? யாரை வேணா கமெண்ட் அடி? உயிரை விட மேலாக மதிக்கின்ற உத்தம தூதரை நீ கமெண்ட் அடிக்க வேண்டாம் சகோதரா, வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொள்கிறோம். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்கின் ரசூலா இருக்கின்ற உமர் கத்தார் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று வஃபாத்தா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் வரலாறு கேள்விப்பட்டவர்கள் தான். அவர்கள் வாளெடுத்துக் கொண்டு அலைகிறார்கள், யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள மாதிரி மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா தலையை வெட்டிடுவேன். அப்ப சிலர்கள் வாய் கூசாம, விவரமும் தெரியறது இல்ல, வாய் கூசாம ஏதாவது ஒண்ணு சொல்லி போடுறது. நாம் இவ்வளவு பேசுறோம் இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கு, நாம் ஏதாவது தப்பா பேசிட்டோமோ, சரியத்தினுடைய கருத்துகளில் ஏதாவது தப்பு வந்துட்டோம்னு அழுவோம். அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். இவ்வளவு பெரிய மஜ்லிஸ்ல மாத்தமா சொல்லக்கூடாது, தெரியலன்னு சொன்னா அது அல்லாட்ட மாஃப் கேட்கணும். சரியத்தை சொல்லுவதற்கு ஹக்கு இருந்தாலும் கூட நாம் எல்லாம் தப்பு தவறுக்கு ஆளானவர்கள் தான், நம்ம அறியாமல் ஏதாவது சொல்லிடுவோம். அந்த பயத்தோடு தான் சொல்லணும், தப்பா சொல்லிட்டா திருத்திக் கொள்ளணும், வாதிடக்கூடாது. நான் சொன்னாதான் சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் உண்மையான ஹக்கீகத்துடைய பயான். பயான் என்பது நான் பேசி அது ஒரு பரவலாக இருப்பது அல்ல, இது பிரபலமாவதை விட அல்லா இடத்துல இது ஒப்புக்கொள்ளப்படணும், அல்லா அதற்கு ஏதாவது சவாபத் தரணும், அதுதான் நமக்கு கபரில் நமக்கு ஏதாவது நஜாத்தை தரும். அந்த எண்ணத்தோடு தான் எல்லா உலமாக்களும் தங்களுடைய பயான்களை வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் வாளெடுத்துக் கொண்டு அலைந்தார்கள், அவங்களுக்கு தெரியலையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கிறது. அபூபக்கர் சித்திக் நாயகம் வெளியே இருந்தார்கள், எங்கோ இருந்தார்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்டு வந்தாங்க, வந்து பார்த்து அவர்கள் நிலைமையை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்த பிறகு நெற்றியில முத்தமிட்டு பக்கது தீப்த ஹையன் வ மையத்தன், நபி அவர்களே நீங்கள் வாழ்நாளிலும் இப்பொழுதும் மனமாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லி பிரகடனப்படுத்தினார்கள். ஆமாம், கது லஹி கபீர் ரஃபீக்குல்லாஹ், உயர்ந்த நண்பனோடு போய் சேர்ந்திருக்கிறாங்க. வார்த்தைகளை கவனிக்கணும், சும்மா வாழ வார்த்தை பேசக்கூடாது. கது லஹி கபீர் ரஃபீக்குல்லாஹ், எல்லா தோழனை விட உயர்ந்த தோழன் அல்லாஹ், ரஃபீக்குல்லாஹ் அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள்னா அந்த தரஜாவே என்ன? அப்படித்தான் விளக்கினார்கள். அப்போதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், ஒரு ஆயத்தும் ஓதி காட்டினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், எல்லா ரசூல்மார்களும் வந்தார்கள் விடைபெற்று போனார்கள், அவர்களும் விடைபெற்றிருக்கிறார்கள் என்று ஆயத்து சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு சொன்னதாக வரலாறு இருக்கிறது. இந்த ஆயத்து இப்போதான் வந்ததோ என்று ஆனால் இதற்கு பின்னால் ஒரு விளக்கம் இருக்கிறது. அதுதான் நாம் இன்னும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் வாளெடுத்துக்கொண்டு நாயன் சல்லா செல்லம் மௌத்தாகவில்லை என்று ஏன் சொன்னார்கள்? அந்த விளக்கத்தை தெரிய வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி சொன்னார்கள்? அவர்கள் என்ன புத்தி சுவாதீனம் இழந்து விட்டவர்களா? அவர்களுக்கென்று அந்த நிதானம் இல்லையா? நம்மை விட எவ்வளவு பெரிய அறிவாளியாச்சே. அன்றைக்கே சொன்னேன் அல்லவா, அவர்கள் ஒரு பாதையில் வர்றாங்கன்னா சைத்தான் இன்னொரு பாதையில் போறானாக்கா நம்மளை பார்த்து சைத்தான் வேற பாதையில் போறதுக்கு காரணம் என்ன? நம்மளே கடத்தப்படுவான்னு சொல்லி. இப்ப சைத்தான் வேற ரோட்ல போனா பாய் வர்றாரு, நாம் அந்த போகும் போயிடலாம், நம்மள ஏதாவது வழிகெடுத்தாலும் கெடுத்து போடுவார். சைத்தான் பயப்படதான். அப்படி உள்ள நாம் அவர்களை பார்த்து சைத்தான் ஓடினார் என்றால் எவ்வளவு பெரிய கெபாசிட்டி உள்ளவர்கள். ஹஜரத் உமரே ஃபாரூக் இசாரா நாம் நினைக்க முடியாது. இன்னொரு அவர்களை பத்தி உள்ள எத்தனையோ புகழ், அதில் ஒன்று எந்தி குல்லாஹுவலா லிசானி உமர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதில் கேட்டு குர்ஆனுடைய ஆயத்துகள் எத்தனை இறங்கி இருக்கின்றன. எவ்வளவு பெரிய தர்ஜாவுடைய அவர்கள் வாழ தூக்கிட்டு சும்மா வாவது நான் சொல்லாத மூத்தாதுன்னு சொல்லி சும்மா புத்தி இழந்தவர்களை போல சொல்லியிருப்பார்கள். இல்லை, அதற்கும் விளக்கம் எழுதுகிறார்கள். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. நீங்க தாஜ்மஹால் அற்புதம் வீங்க, உலகத்தில் அந்த நயாகரா பெரிய அற்புதம், அப்புறம் பார்த்தா செங்கோட்டை அற்புதம் நம்ம ஊர்ல, அப்புறம் இங்க ஏதாவது பெருசா கட்டடம் கட்டி வச்சிருந்தா பாருங்க கீழே கார் போகுது மேல தண்ணி போகுது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? உங்க ஊர்ல எல்லாம் இருக்குதா? நம்ம ஊர்ல இல்ல பாவா. மேல தண்ணி கீழே காரு, இருக்கட்டும் இருக்கட்டும், ஆச்சரியம் தான். அதெல்லாம் ஆச்சரியம் அல்ல, இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் அல்ல, பெரிய ஆச்சரியம் அல் குர்ஆன் ஷரீஃப். அதை விட என்ன ஆச்சரியமா? உலகத்தில் ஆச்சரியத்துக்கு இன்டர்நெட்ல ஓடுறான் ஓட்டு போட சொல்லி, இது பெருசா அது பெருசா அது பெருசா இது பெருசா, கடைசியில் எதுவுமே பெருசு இல்லைன்னு போயிருச்சு. தாஜ்மஹாலுக்கு ஒரு பேர் கிடைச்சிருச்சு, அல் குர்ஆன் ஷரீஃப் பெரிய மொஜிசா, அதுதான் பேரற்புதம். அதற்கு அடுத்த அற்புதம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு அடுத்த அற்புதம் சத்திய சஹாபா பெருமக்கூடிய லைஃப் ஆஃப் சஹாபா. சஹாபாக்குடைய வாழ்க்கைக்கு நிகராக உலகத்தில் யாரையுமே காட்ட முடியாது. அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களில் ஹஜரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவதை போல எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியிருக்கின்றன. அந்த உமரா வாளை தூக்கிக் கொண்டு சும்மா சொல்வார்கள்? அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் மகான்கள். என்ன அழகாக சொன்னார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய விளக்கம் தான் நாம் இங்கு கவனத்தில் எடுக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அவர்கள் இன்னும் ரூஹு அவர்களுக்கு போகவில்லை. அவங்களுடைய அவங்களுடைய எண்ணம் பாருங்க, நல்ல எண்ணம் வைக்கணும்னு சொல்றோம் பாருங்க. அந்த நேரத்திலும் கூட அவர்களுடைய நல்ல எண்ணம் அதுதான். என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரூஹு பிரியவில்லை. வேற என்ன? யுகல்லிமு இன்தல்லாஹி தஆலா வ யுனாஜி ரப்பஹு, தன்னுடைய ரட்சகர் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி? கமா கல்லம மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள் என்று யாருக்காவது தெரியுமா? அப்படியே அந்த பேசிக்கொண்டிருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் யாருக்குமே தெரியாது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல எண்ணத்தில் மட்டும் சொன்னதல்ல, நல்ல எண்ணமும் கூட இன்னொரு அடிப்படையும் கூட. அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், லீ மல்லாஹி சாஹத்தும் லா யக்ருபு ஃபீஹா மலக்குன் முகர்ரபுன் வலா நபியுன் முர்ஸலுன் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எனக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் சில நேரங்கள் எப்படி அமையும் தெரியுமா? அங்கு யாரும் நெருங்க முடியாது, மலக்கும் நெருங்க முடியாது, எந்த நபியும் வர முடியும், யாருமே வர முடியாது. அப்படிப்பட்ட நிலை பூமியில் இருந்து கொண்டே அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருப்பார்கள். ஒரு தடவை எப்படித்தான் ஹஜரத் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் காணவில்லை என்று தேடுகின்ற போது அவர்கள் சுஜூத் இருந்து எழுந்த பிறகு தட்டி விட்டார்கள். அப்படியே கிடக்கிறாங்க, அவங்க வஃபாத்தா இருப்பாங்களோ எண்ணத்திலே பதறி போயிட்டாங்க. ஃபாத்திமா என்றும் ரிவாயித்திருக்கிறது, ஆயிஷா என்றும் ரிவாயித்திருக்கிறது. அப்போ தட்டி கொஞ்ச நேரம் தட்டினாங்க, அதுக்கு பிறகு நாயகம் சலாசி எழுந்தார்கள், சுஜூதில் இருந்தாங்க எழுந்தாங்க. ரொம்ப நேரம் யார் நீ என்று கேட்டார்கள். அப்ப நாயகம் சலாசி அடையாளம் தெரியாமையா போச்சு. யார், ஏனென்றால் அந்த வக்தல் அவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தம் தவிர நீங்க யார் எனக்கு புரியல நீங்க போங்க அப்படிங்கிற பொருள் அல்ல. அப்ப அப்படிப்பட்ட நேரங்கள் இதுக்கு சொல்வார்கள் மிஹராஜ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 28 மிஹராஜுகள் நடந்திருக்கின்றன. ஒரே ஒரு மிஹராஜ் தான் புறாக்களை உட்காந்து அல்லாஹ் அவங்களை கூட்டிட்டு போனது. அதுதான் ஜிஸ்மானி மிஹராஜ். ரூஹானி மிஹராஜ் 28 வரலாறுகளில் பதிவப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க, ஏங்க வஃபாத் ஆயிட்டேன்னு சொல்றீங்க? அப்படி யாரும் வஃபாத் ஆக சொன்னா வெட்டி விடுவேன். என்ன காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆனாலும் சொல்லாதீங்க, அல்லாஹ்ட்ட முனாஜாத்தில் இருக்கிறாங்க அந்த எண்ணத்தில் தான் சொன்னார்களே தவிர அவர்கள் பைத்தியம் பிடித்து விட்டு சொல்லவில்லை. இப்படிப்பட்ட உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு மீது எவ்வளவு மொஹப்பத்து வைத்திருந்தார்கள் அவர்கள். அதே போல உஸ்மான கனி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்னா இரண்டா அவருடைய வாழ்க்கையில அவர்கள் மீது வைத்திருக்கிற மஹப்பத்து, அதில் ஒரே ஒரு சிறிய ஒரு சின்ன வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறேன். அவர்களிடத்திலே ஒருவர், யா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு, என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நிகா செய்து தருவதற்கு சில பொருள் உதவி தேவை, தாங்கள் பொருள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் நாடி வருகிறார்கள். உஸ்மான கனி ரழியல்லாஹு அவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற சில பொருட்களை எடுத்து தருகிறார்கள். அவர், அல்லாஹுக்காக தாங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ்வை முன் நிறுத்தி கேட்கிறார்கள். அல்லாஹ்வை முன் நிறுத்தி கேட்டதின் காரணத்தினால் ஒரு தொகையை அள்ளி கொடுத்தார்கள், அதை கொண்டு போனார்கள். அருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் யா ரசூலல்லாஹ், உஸ்மான் பின் அஃபான் இதை கொடுத்தார்கள். போதுமா சகோதரர்களே, ரசூல் சலாஹ் வாழ்க்கையை வரலாற்றை தீனை கேட்பது, அந்த கேட்டதில் ஒரு ஒரு ரோமம் அளவாவது நமது வாழ்க்கையில் அமைத்து விட்டால் நமக்கு கட்டாயமாக ஷஃபாத்து கிடைக்கும். கேட்கணும். ஒரு மனிதருக்கு கொடுத்த பிறகு போயிட்டு வாங்கன்னு சொல்றதை விட போதுமா நீங்க கொடுக்காட்டியாவது போகுது அந்த வார்த்தை. வார்த்தையை பத்தி எல்லாம் குர்ஆன் செய்து சொல்லும் போது நீங்கள் சிலர்களுக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்லை, நல்ல வார்த்தையா சொல்லுங்கப்பா. கவுலும் மகரூப், நல்ல சொல் வேண்டும். இன்னைக்கு மனிதன் எதிர்பார்ப்பது நீங்க கொடுக்காட்டியும் பரவாயில்லை, சாப்பாடு வாங்கி கொடுக்காட்டியும் போது சாப்பிட்டீங்களா, இது ஃபார்மாலிட்டிஸ் அல்ல. நோ, ஃபார்மாலிட்டிஸ் அல்ல. ஒரு மூமி நிலையத்தில் வர்றது ஃபார்மாலிட்டிஸ் அல்ல, அது முனாஃபிக்டா வரலாம். நான் எல்லாம் முனாஃபிக்கங்கள் அல்ல, சத்தியப்படி எப்போ நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்றோமோ நான் முனாஃபிக்கா இல்ல, நான் மூமினீன்கள் தான். அப்படி இருக்க ஒரு கௌலம் மாறு நல்ல வார்த்தை போதுமான்னு கேட்டாங்க. அப்போ யார சொல்லா போதல, சரி போங்க இன்னொரு தடவை போங்க, என் பேரை சொல்லி கேளுங்க. அங்கே போய், யா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு, நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தகவல் சொன்னேன், இது போதவில்லை. அப்புறம் சொன்னாங்க அவங்க பேரை சொல்லி, என் பேரை சொல்லி கேளுங்கன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க. அந்த காலத்தில் கேட்க போனவங்களும் ஹக்காக போனார்கள், பொய் சொல்லி போன. சோதரே, உலகத்தில் இன்றைக்கு பொய் சொல்லி எத்தனை வசூல்கள் நடக்கின்றன. மக்கள் அவரவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த காசு பணங்களை நல்ல வழிக்கு செலவு செய்ய இன்னைக்கும் சஹாபாக்களை போன்ற எண்ணம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள், அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மகான்களும் வள்ளல்களும் இருக்கிறார்கள். ஆனால் தவறான எண்ணத்தில் போய்விடுகிறார்கள். இருப்பினும் கூட உண்மையான கொடை வள்ளல்கள், நீ வந்தது பொய்யா உண்மையான் கேட்க மாட்டாங்க, கொடுத்துருப்போம், அல்லாஹ் கொடுத்தா கொடு, நல்லது கேட்டது அவன் பதில் சொல்லிட்டு போட்டும், இதுதான் உண்மையான கொடை வள்ளல். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், அள்ளி கொடுத்தார்கள், பெருந்தொகையை அள்ளி கொடுத்தார்கள். அந்த தோழர் கேட்கிறார், யா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்டேன், ஓரளவு கொடுத்தீங்க, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி நான் கேட்கிறேன், அப்ப நீங்க அதிகமா கொடுத்தீங்களே, இப்ப அல்லாஹ் பெரியதா ரசூல் பெரியதா? இதுதான் பயங்கரமான கேள்வி. இங்க ஒண்ணும் பயங்கரமே இல்லை, சிலர்கள் அப்படி ஆக்கி விட்டுறது. பாத்தீங்களா, அல்லாஹ்னு கேட்கும் போது ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் பேரை கேட்கும் போது கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. அவருடைய அப்து ரசூலா யாரு, ரசூலா யாரு நமக்கா நீ சொல்லிக் கொடுக்க போற? சூரியன் எதுன்னு சொல்லி நம்மகிட்ட குழந்தைகிட்ட கேட்க போறோம், சூரியன் எதுப்பா? சூரியனை பத்தி குழந்தை, நான் சூரியனை பத்தி சொல்ல போட்டேன் அப்படின்னு சொன்னா போ அங்கிள் குழப்ப இல்லாம, சூரியனை பத்தி எனக்கு அவன் சொல்ற, சூரியன் உலகத்துக்கே தெரியும். அதே போல நாயன் சொல்லலாம் சொல்ல பத்தி ஆசிக்கிட்ட வந்து சொல்ற போறாங்களா, ரசூல் யார் தெரியுமா? என்ன யார் தெரியுமா? நாங்க ரசூலையோ கல்வியை ஏத்தி வைத்திருக்கிறோம் அல்லவா, ரசூலை மறக்க மாட்டோம். நாம நடக்கிறதுல கொஞ்சம் குறை வருமே தவிர, ரசூல் சொல்லாசன் மீது ஒரு டென்மார்க் நாட்டுக்காரன் ஒரு உருவம் வரைந்தான், கேலி சித்திரம் வரைந்தான், உலகம் வெகுண்டது, அதை யாரும் பார்க்கவில்லை. அவர் அந்த கோஷ்டி, இந்த கோஷ்டி, எந்த கோஷ்டி இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னவுடன் நமது ரோமக்கால் எல்லாம் சிலிர்த்தது, டென்மார்க்கு காரா தொலைத்து விடுவோம். ஏனின்றி அந்த இல்லை, அந்த ரசூல் நம்மை ஒன்று சேர்த்துட்டாங்களா இல்லையா? அப்படியும் மறுபடியும் அப்படியும் பெரியது. ஆனா ரசூலுடைய பெயரால் எல்லாம் நின்றோம் அல்லவா, நீ யார் எல்லாம் கலிமா சொன்னாள் அப்படி நின்று நாம் மறுபடியும் அப்படி அதை அந்தக்கு அந்த பார்வை வேண்டியதில்லை. எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டு அள்ளி கொடுத்தார்கள். அந்த தோழர் கேட்டார், விளக்கம் சொல்லுங்கள், சஹாபா பெருமக்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு அர்த்தமுள்ள செயலா இருக்கும். அவங்க கேட்கிறாங்க, தாங்க எதுக்காக வேண்டி இப்படி செஞ்சீங்க, விளக்கம் சொல்லுங்க. அவர் வசூல் வாங்கிட்டு போயிடல, காசு கிடைச்சேன்னு சொல்லாம் போயிடல, அவங்க விளக்கம் கேட்டாங்க. சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொரு படிக்கட்டு படிக்கட்டாக நமக்கு ஹிதாயத்தை காட்டிக்கொண்டே வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அதனால தான் மூச்சுக்கு முன்னோரும் சஹாபா 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 சொல்லியே மூத்தா போயிடும். நம்ம அவங்க இல்லாம நம்ம வாழ முடியாது. அவங்க வாழ்க்கை ரசூலுடைய வாழ்க்கையை அறிவிச்சவங்க, ஹதீஸ் அறிவிச்சவங்க, புகாரி முஸ்லீம் எல்லாத்துக்கும் முன்னால அவங்க சொல்லி போயிட்டு அந்த புகாரி முஸ்லீம் எல்லாம் வந்தது. சும்மா புகாரியில வரல, சும்மா முஸ்லீம்ல வரல, சஹாபாக்கள் ரசூலுடைய வாழ்க்கைய நமக்கு சொல்லி கொடுக்கல, நாம வழிகேடர்களாக மாறிடுவோம். அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமாம் நீங்கள் கேட்டது நியாயம்தான். அல்லாஹு என்பவன் அவன் மறைபொருளானவன், உலகத்தை படைத்திருக்கிறான். மலையை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், திடலை பார்க்கிறோம், கடலுக்குள் இருக்கின்ற ஆச்சரியமான எல்லாம் பார்க்கிறோம், அல்லாவை பார்க்க முடியவில்லை. அல்லாவின் குதிரத்தை விளங்குகிறோம். அதனால் அல்லாஹ் ஒருவன் என்று நாம கண்ணால பார்த்தா தான் அல்லாஹ் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் ஹையும் கையும், அல்லாஹு ஹாலிரி, அல்லாஹு நாமிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மாயி. இதுதான் முஹிதீன் அப்துல் காஜிலான் சொல்லிக் கொடுத்த தர்பியத்து. அல்லாஹ் ஹாலிர் நாவிர், அவன் பார்க்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லாஹுமாயி என்னோடு இருக்கிறான், அப்புறம் எந்த கூட அல்லாவை தேடிட்டு இருக்கிறது, அப்படி இருக்கிறது அந்த உணர்வு தான். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய குண பண்புகளை இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஆலமீன் எல்லோருக்கும் அவன் தான் பரிபாலிக்கிறான். ஆனால் அந்த ரஹமத்தை அல்லாஹ் எப்படி வழங்குகிறான், முதல் ரஹமத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த ரஹமத்து வந்த பிறகுதான் இந்த துனியாவுக்கு விடிவு காலம் வந்தது. இந்த துனியா அமாவில் கடந்தது. அமா என்று சொன்னால் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, ஜீரோ கூட பெருசா வட்டமாவது தெரியும், ஒண்ணுமே இல்லாத நிலை அமா. நாங்கெல்லாம் நினைச்சிருப்போமா, முதல்ல நம்ம வீட்டில் பிறந்திருக்கிறதுக்கு நினைச்சிருப்போமா, அப்புறம் இந்த நாட்டுக்கு வந்து வளமாக வாழ்க்கை நினைச்சிருப்போமா, எதுவுமே இல்லை. எல்லாம் அல்லாஹு தஆலா அவர்கள் மீது வைத்த ஒரு மஹப்பத்தால் இந்த துனியாவை படைச்சான். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளே தெரிந்திருக்காது. அந்த நன்றி கடனுக்காக அவர்கள் பேரை கேட்டு அவர்கள் தான் நம்மை நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் கோபமாயிருப்பான், நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் கோபமாயிருப்பான். அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை காட்டப்படுகின்ற நேரம் கியாமத்து நாள். இங்கெல்லாம் அல்லாஹ் சின்ன உதாரணமா காட்டுறான். ஒரு சுனாமி வந்தா நம்ம தாங்க முடியல, ஒரு பூகம்பம் வந்தா தாங்க முடியல, இன்னும் நம்ம வீட்டில் ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா நம்மால் தாங்க முடியல. அல்லாஹ் முழு ஜலாலியத்தை காட்டுகிறானாம் கியாமத்து நாளில். எப்படி ஜலாலியத்தை காட்டுவான்? அது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ் லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம் என்று அல்லாஹ் அங்கு பிரகடனப்படுத்துவான். யாருக்கடா அரசாங்கம்? உலகத்தில் யார் யாரோ சொன்னீங்க, சூரியன் மறைந்தாலும் என் சாம்ராஜ்யத்தினுடைய அஸ்திவாரம் மறையாது, அப்படி இப்படி யார் யாரெல்லாம் சொன்னாங்க உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. யார் யாரோ சொன்னீங்களே, எங்க போனீங்க, எங்க போனீர்கள்? அர்பகுண சனா அந்த ஆண்டுகள், அது ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் வருஷம், ஒரு வருஷம் ஆயிரம் வருஷத்து, நம்ம கயாமத்தினுடைய ஒரு வருஷம் இங்க உள்ள ஆயிரம் வருஷத்துக்கு சமம். அப்படி ஒரு காலத்தில் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பார். யார் யார் எங்கே எங்கே ஐநல் முழு எங்கே அந்த அரசர்கள், கிஸ்ரா எங்கே, ரோமபுரி சக்கரவர்த்தி எங்கே, உலகத்தில் நான் நான் என்று அகம்பாவம் பிடித்து ஆட்சி செய்தவர்கள், என்னை மறந்தவர்கள், நம்புறது ஆமான் சத்தா, இது போன்ற லைன்ல வரிசையா ஏஜென்ட் எல்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் எங்கே நல்லா கேட்பான். யார் பதில் சொல்றது? யாருமே பதில் சொல்ல முடியாது. யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? எல்லாம் அடங்கி கிடப்பாங்க. அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் வந்து நிற்பார்கள், சுஜூதில் விழுந்துவார்கள். புகாரி ஷெரீஃபில் முதல் ஜில்தில் கடைசி பக்கத்தில் வருகின்ற ஒன்னே கால் பக்கத்திலே வருகின்ற பெரிய ஹதீஸ், அதில் அவர்கள் சுஜூதில் கிடப்பார்கள். சுஜூதில் கிடந்தால் அல்லாஹு தஆலா சொல்வான், இர்ஃபா ராஸக யா முஹம்மத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை உயர்த்துங்க, சல் தூதா, நீங்க என்ன கேட்பீங்களோ அது கொடுக்கப்படும். அவங்க கேட்பாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்கிற தைரியம் இனி சொல்லுங்க. அந்த ரசூலுடைய தர்ஜாவை அல்லாஹ்வுடைய சினத்தை அல்லாஹ் தான் நடக்குவான், ஆனா அதற்கு ஒரு சபப், அதற்கு ஒரு காரணம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப அவர்களுடைய அந்த வசீலாவின் மூலம் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஜலாலியத்தை அவன் குறைத்துக் கொண்டு நபி அவர்களுடைய பரக்கத்தால் நம்மளுக்கெல்லாம் ஷஃபாத் செய்வதற்கு வருகிறார்களே, அந்த நபி அல்லாவின் பெயரை கேட்டு தான் நான் அள்ளி கொடுத்தேன் சொன்னான். இதை போல ஹசரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை எங்கு கொடுக்க தயாரானார்கள்? எந்த இடத்தில் கவனித்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஆயிட்டாங்க. ஹிஜ்ரத்து போகும்போது நாம ஒரு ஊர்ல இருந்து காலி பண்ணிட்டு வரும்போது பழைய கைமாத்தெல்லாம் விட்டு போட்டு அப்படி வந்துருவோம். அவருக்கெல்லாம் கொடுக்கணும், இவரு கொடுக்கணும், இவரு கொடுக்கணும், அவரு கொடுக்கணும். நாம வந்து ஹிஜ்ரத் பண்ணிட்டு போறோம்ல, போயிடலாம். அவன் வந்து பாப்பா இங்க அவர் போயே விட்டார், அவர் துபாய் பறந்து போயிட்டாருங்க, ஊர்ல கைமாத்தெல்லாம் வச்சிருக்காரு, இன்ஷால்லாம் வந்து கொடுப்பார். இப்படித்தானே நாம ஓடி வந்துடுறோம். அருமையாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்கின்ற போது அவர்களுக்கு நல்ல பெயர் அல்லாமீன், நம்பிக்கைக்குரியவர். யார் கொடுத்த பெயரு? ரசூல்லாவை ஏத்துக்காத அபூஜஹல் கொடுத்த பெயர். மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாவை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல, ஆனா சாதிக்குல் அமீன் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த மக்கத்து மக்கள் ரசூலுல்லாவை பொய்யர்னு சொல்லவே இல்லை, சாதிக்குல் அமீன், அவர் உண்மையாளர், நேர்மையாளர். நுபுவத்துக்கு நுபுவத்துக்காக நபியா வர்றதுக்கு முன்னாடியே சாதிக்குல் அமீன் அவங்கள்ட்ட எல்லாமே பொருளை கொண்டு போய் கொடுத்து வைப்பாங்க. அப்படி ஏகப்பட்ட அமானித பொருள் இருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் புறப்படும் போது அத்தனை பொருள் இருக்குதே, இது உரியவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டுமல்லவா? என்ன ரசூலுடைய வாழ்க்கை? அப்படி நம்ம வாழும்போது கட்டாயமாக நம்மை பார்த்து இந்த உலகம் திருந்தவத்தானே செய்யும். முஸ்லீம் என்று சொன்னால் அவர் ஹக்கானவர், அவர் நேர்மையானவர், பொய்யுரைக்க மாட்டார், ஏமாற்ற மாட்டார், மோசடி செய்ய மாட்டார், உணவுப் பொருளை கலப்படம் செய்ய மாட்டார். அதானே முஸ்லீம். வெறுமனையா முழு கோழையை வச்சு அப்படியே சாட்டு போடுவார், ஆட்டு அப்படியே முழுகி போடுவார், இதான் முஸ்லீம். நம்மளை அப்படி சித்தரிச்சிருக்கான் முஸ்லீமா வேணாம்பா, ஆட்டு அப்படியே முழுசா பொறிச்சு வச்சா அந்த தொடை இந்த தொடன்னு தொடையாக முழங்கிடுறான். கோழியா அப்படியே உல்சா விட்டா கழுத்தை சீவி விட்டு பொறிச்சு வச்சாக்கா அப்படியும் முழுங்கிடுறான். யாருங்க? தட் இஸ் முஸ்லிம். ஈட்டிங் சிக்கன் மட்டன், சிக்கனும் மட்டனும் திங்கிறதுக்கே முஸ்லீம் பாருங்க. ஏன் மட்டன் சாப்பிடறது இல்லையா? நம்ம அதையே சொல்றதுக்கு என்ன, நாம சாப்பிடுறதுக்கு மட்டும் பிறந்தவர்கள் அல்ல, சாப்பிடுவோம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும் செய்வோம், அப்படி உள்ளவர்கள் நாம. எனவே அந்த பொருள்களை, அமானித பொருளை ஒப்படைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவர்களை, யா அலி ரதியல்லாஹு அன்ஹு, நாங்கெல்லாம் போயிடுவோம் ஹஜரத் செஞ்சு, நீங்க யார் யார் இடத்துல இந்த அமானித பொருள்கள் ஒப்படைக்கணுமோ நீங்க அதை ஒப்படைச்சிருங்க. அல்ஹம்து யா ரசூலுல்லாஹ், நாங்க ஒப்படைச்சிருவோம் என்று சொல்லி அவங்க ராத்திரி முழுவதும் வந்து பாக்குறாங்க. நான் சொல்லாசம் படிச்சிருக்க இடத்துல ரசூல் சொல்லா இருப்பாங்க. ஒரே ஹைஜாக் தாக்குதலாக, ஹைஜாக் அப்படி இந்த விமானத்தை கடத்தலாம் பாருங்க, அது போல நான் சொல்லாசலம் 12 பேர் ஒரே நேரத்தில் வாழை எடுத்துக்கிட்டு அப்படி கொண்டுட்டோம்னா திரும்ப பழி வாங்கும் போது யார் அடிச்சான் தெரியாது. பள்ளியா சொல்ல இப்ப அதிர்ந்த ஒரு விளம்பரம் பண்ணாங்க, செருப்பு திருடுறாங்கன்னு சொல்லி சமயத்தில் செருப்பு திருடிட்டா அடி அடி நடிச்சு போடுவாங்க, அடி பின்னி எடுத்துருவாங்க, யார் அடிக்கிறதுன்னு தெரியாது, இந்த கூட்டத்தில் எல்லாம் அடிச்சு போட்டு போயிருவாங்க. அப்படி இந்த ஏனென்றால் அந்த 12 பேரும் கத்தல் பண்றதுக்கு ஒன்னா சேர்ந்தது காரணம் என்ன, யாரையும் பழி வாங்க முடியாத அளவு செஞ்சிடலாம், ஒரே நேரத்தில் பாஞ்சிடறது. அப்படி திடீர்னு பாய்ஞ்சு அந்த போர்வை தூக்கி போடுத்திருக்காங்க, போர்வை நீக்கி பார்க்கிறார்கள், அழிறது எல்லாம் அந்த ஆளுக்கு எப்படி இருந்திருக்கும், என்னடா இது முகமது நபி எங்க, ஐன முகமது, ஐன முகமது, ஐன முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்களை தேடுறான். அப்பதான் ஹஜரத் அலி ரதியல்லாஹு தான் இருக்காங்க, அவங்க அவங்கள ஒன்னும் செய்யல. ஆனாலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் ஷஹீதாக்கப்படுவார்களோ இல்லையோ அந்த இடத்தில் தன்னை படுக்க வைத்துக் கொண்டார்களே, தெரிந்து நாளைக்கு நம்மளை ஹத்தம் ஹத்தம் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். நாம ஹத்தம் ஓதுறது குரான் சரியும் ஹத்தம், மௌலிக ஹத்தம், அந்த ஹத்தம் ஓதுவோம், அவர்கள் ஆளவே ஹத்தம், அல்லாஹு அக்பர். அந்த கட்டத்திலே அலிரல்லா அவர்கள் படுத்திருந்தார்கள். அது மாபெரும் வீரம், ஹைபர் கோட்டையினுடைய கதவை தூக்கியது அது ஒரு வீரம், 2 வாளை கொண்டு சண்டை போட்டது அது ஒரு வீரம். இந்த இடத்துல ரசூலுக்கு நாயிபாக, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீஃபாவாக ரூஹை கொடுக்க தயார் நிலையில் வந்தார்களே, இந்த சஹாபா பெருமக்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காம இருந்துடுவாங்களா, இருக்க முடியுமா அவர்களால்? அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட போனாலும் போவாங்க, எங்க வேணாலும் போவாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் குறிப்பிட்டா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்க வேணாம், நீங்க வெளியே வந்துருங்க. ஆயத்து இருக்கிறது குர்ஆன் செய்யல, யாருக்கு யாரு மரியாதை செய்கிறான்னு பாருங்க. ரப்புல் ஆலமீன், நாமெல்லாம் அப்து, அவர்களும் அப்து தான், ஆனா அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு செய்யறான் மரியாதை பாருங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சாப்பிடுங்க, சாப்பிட்டு போட்டு அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்குங்க, ஆசையா உட்கார்ந்துருப்பீங்க. நபி உங்களை போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, வெக்கப்படுவார் நபி, வெக்கப்படுவாங்க, ஜாவ் ஜாவ் போங்க அப்படி நாயன் சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு தடவை ரோட்ல வயசான கிழவி அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிட்டு என்னென்னமோ பேசுது, நாயன் எல்லாம் கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா ஒரு 15 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு நான் போயிட்டு விட்டுங்களா அப்படின்னு சொல்லும் போது போயிட்டு வாங்கம்மான்னு சொன்னாங்கன்னா நம்ம நிலையெல்லாம் என்ன? நம்ம யார்கிட்ட கை கொடுக்கிறோம்? ரோட்ல நின்று அப்படி பேசிட்டு விட்டுருவோமா? நீங்க சொல்லலாம், அந்த காலத்தில் டிராபிக் ஜாம் எல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் நான் பேர் சொல்றேன், அந்த காலத்தில் டிராபிக் ஜாம் இல்லை, டிராபிக் ஜாம் இல்லாட்டி போகுது. டிராபிக் ஜாம் இல்லாத சாதா ஏரியா இல்லாமையா போய் கிடக்குது. அங்கே ஒருத்தர் வந்து நம்மள மாதிரி எது அஸ்ஸலாமு அலைக்கும், எந்த ஊருங்க, எப்போ எது நல்லா இருக்கீங்களா, போங்க. துபாயில் அவங்களுக்கு பேசுறதுக்கே நேரம் கிடைக்கிறது இல்லை, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறதுக்கே நேரம் கிடைக்கிறது இல்லை, இதுல நீங்க வேற. இதுதான் நம்ம, அப்ப நாம பெரிய பெரிய முசல்மான் சொல்லிக்க வேண்டியதுதான், அலமதுல ஏதோ சொல்லிக்குவோம். ஆனா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிழவி அம்மாட்ட அவ்வளவு நேரம் பேசுறாங்க. அந்த நபியுடைய குணம் வரணும், அது குறைந்தபட்சம் நம்ம பெற்றோர்கள்ட்ட அது காட்டணும், மற்றவங்கள்ட்ட காட்டாடி போகுது. பெத்தவங்கள்ட்ட, அண்ணன்ட்ட, தம்பிட்ட, மாமிட்ட, மச்சான்ட்ட உறவு ரிலேஷன்ஷிப், இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் அப்படியே துண்டாடப்பட்டு விட்டது. ரிலேஷன்ஷிப்ப மதிக்கிறதே இல்லை. நாலு காசு வந்துட்டா மை பஸ், மேரி அவுரத் பஸ், மேரி பச்சோ பஸ், மேரி ப்ராப்பர்ட்டி பஸ், அத்தனையும் போதும், வேற எதுவும் வேண்டியது இல்லை. மோத்தா போது சந்தூக்குக்கு நாலு பேர் வேணும், அது நீயே போய் அடங்கிருவியா? மோத்தா போனா நாமளே உன்னுடைய வீட்டுல இருந்து கஃபனை நாமளே போட்டுக்கிட்டு அப்படியே உன்னுடைய கபல்ஸ்தானே ஓபன் கேட்டு அதான் ரிமோட் கண்ட்ரோலோட போனாலும் போலாம். அப்படின்னா திறந்து நாமளே கபல் உழுந்துட்டு பாத்தியா வேணா, நான் துவா வேணா, 40 வேணா, 7 வேணா, 1 வேணாம், அப்படிதான். அல்லாஹு அக்பர் இல்ல அல் மாலு அக்பர், அல்லாஹ் பெரியவன் பழியாசல் தான், அல் மாலு அக்பர் காஸ்டம் பெருசு. ரிலேஷன் வேணாம், யாருமே வேணாம். அதான் நாயம் சொல்லாசன் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அருமை நாயம் சொல்லல்லாத சிலம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு நல்ல பண்பு பாத்தீங்களாங்க இந்த இஸ்லா. ரசூல்லா சொல்லாசனம் வாழ கொண்டு இஸ்லாத்தை பரப்பல, குணத்தை கொண்டுதான் பரப்பினார்கள். அவருடைய அகலாக்க ஹசனா, ஹுலுக்க ஹசனா கொட்டினார்கள். அதனாலதான் அது எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நான் விளங்க வேண்டியது, நாயம் சொல்லல்லாத சிலம் அவர்கள் அந்த சஹாபா கிடத்துல போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் இடத்தை காலி பண்ணு போங்க. நான் சொல்ல சொல்ல வெக்கப்படுவாங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். அல்லாஹு அக்பர். இதை விட வேற என்ன, அந்த ரசூலுடைய தர்ஜாவை தெரியறதுக்கு வேற என்ன நான் சொல்லணும்? அல்லாஹ் அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தருகிறார், இடத்தை காலி பண்ணுங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. நான் சொல்ல சொல்ல வெக்கப்படுவாங்க. அல்லாஹ் அவளை சொல்லும் போது அப்பதான் அரமனசோட சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், நாங்க போயிட்டு வரோம்னு வருவாங்களாம். அப்புறம்தான் வந்து அவங்க ஒய்ஃப், அவங்க சில்ட்ரன்க, அவங்க குழந்தைகள், குட்டிகள் அப்புறம்தான் பார்ப்பாங்க. இதுதான் வரலாறு. இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா நேரத்திலும் ஆயத்தோட இருக்க முடியாது. இப்பதான் சொல்ல வர இன்னல்லாஹ் மலாயிக்கத்தை சொல்லுங்கிற ஆயத்து எந்த கட்டத்தில் இறங்குது? இந்த சஹாபாக்களால் ஆயத்தை பிரிஞ்சே இருக்க முடியாது. ஆனால் பெரிய நேரம் வரும், அல்லாவே போக சொல்றான். அப்போ தனியா வந்துட்டா அவங்களுடைய சிந்தனையில நாம் எப்ப பார்ப்போம், எப்ப பார்ப்போம்? இத்தனைக்கும் நாயம் செல்லா சில ஹயாத்த நபியாக அப்பவும் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் ஹயாத்தா இருக்காங்க. இருந்தாலும் வந்து துடிப்பு அவர்களை சாமானியமா இருக்க முடியறதில்லை. எப்ப பார்ப்போம்? ஒரு டியர் ஃப்ரெண்டு பழகிட்டா செல்போன்லயே பேசினா கூட எப்போ கேமராவும் பிடிச்சி வச்சாச்சு, சும்மா சும்மா கேமராவே பார்த்துட்டு இருக்கிறதா? எப்ப பாக்குறது, எப்ப பாக்குறது, எப்ப பாக்குறதுன்னு அந்த ஈர்ப்பு துடிப்பு இருக்குதா இல்லையா? மன் அஹப்ப ஷய்யன் அக்ஸர் அதிக்ரஹு, ஒருத்தனை பிரிய வச்சுட்டா அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் மஹ்ஷூக்காக மஹபூபாக இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஹபீபுல்லாவை நேசிக்கிற அந்த நேசம் அவர்களை விடாம பாசத்தை கொடுத்து கொண்டு இருந்தது. அதுக்கு தான் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், இன்னல்லாஹு மலாஇகதுஹு யுஸல்லூன அலன் நபி யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. இந்த ஆயத்தினுடைய பொருள் கூறி முடித்துக் கொள்கிறேன். சஹாபா பெருமக்களே, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா, வ மலாயிகதுஹு, அவனுடைய ஏவல்களை அப்படிக்கு அப்படியே கொஞ்சமும் மாறாமல் செய்யக்கூடிய உத்தரவுக்கு கீழ்படுகின்ற மலக்குமார்கள், அவர்களும் இசல்லூனாலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். எத்தனை அர்த்தங்கள் வேணும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட சீதேவிகளே, அந்த ரசூலை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசைப்படுறீங்க, அது நியாயம்தான். ஆனா எல்லா நேரத்திலும் அது சாத்தியம் இல்லாமல் போயிடும். அவங்க நம்மை விட்டு மறை, உங்களை விட்டு மறைஞ்சிருப்பாங்களே, ஊருக்குள்ளே இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க, நீங்க மஸ்ஜிதில் இருப்பீங்க, உங்க வீட்டில் இருப்பீங்க, அப்போ ஒரு மறைவு. இப்போ அவர்கள் அல்லாஹ் இடத்துல போய் சேர்ந்த பிறகு நமக்கு ஒரு மறைவு. எனவே இந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த நபியின் மீது பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர்கள் மீது நீங்கள் சலவாத்தை சொல்லுங்கள், சலாமம் சொல்லுங்கள். நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சமம். அதுதான் இந்த ஆயத்துடைய குலாசா. அந்த தொடர்பு அறுந்து போகாமல் இருப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ராபிதா. ராபிதா என்று சொன்னா டச், தொடர்பு. இந்த சலவாத்தை நீங்கள் சொல்லுங்கள், சொல்லும் போது ரசூலுல்லாஹ் நேர பார்த்ததை போலவே, அவங்கள்ட்ட சந்தித்தை போலவே, அவங்கள்ட்ட பேசியதை போலவே அமைந்து விடும். அதனால் தான் சலவாத்தை சொல்லுவதும் குரானை ஓதுவதும் சமமே. ஏனென்றால் குரானுடைய உத்தரவு தான் இது. யா உள்ளதி நாமனும் சல்லு அலி தஸ்லீமா, இந்த குரானுடைய உத்தரவு. குரானுடைய உத்தரவுப்படி அமல் செய்யணும். அகீமு சலாத்த, அகீமு சலாத்த, அகீமு சலாத்த, அகீமு சலாத்த, அகீம், இது ஓதிக்கிட்டே இருந்தா போதுமா? அகீமு சலாத்தன நமாஸ் படம் தொழுங்கள் அர்த்தம். நிறைவேற்றம் இல்ல, தொழுதுட்டே இருக்குமா? தொழுகும்போது குரான் கொஞ்சம் தான் ஓதுறோம், அல்லம் சூரா ஓதுறோம், உள்ளுல்லா ஓதுறோம், அப்புறம் குரானும் இல்ல, ஜிக்ரு தான். அப்ப குரானை ஓதுவதுதான் இங்க சலவாத்தை சொல்லுங்கள்னா சலவாத்தை ஓதுகிறோம். 100, 200, 1000, 10,000, 1,000,000 அதுவும் குரான் தான். உடனே பிறகு வந்துடுறான், குரானோ சலவாத்தா, குரானோ சலவாத்தா, குரான் தானே ஓது சொன்னீங்க அன்னைக்கெல்லாம். முன்னாள் பயன் குரான் ஓதுனோ குரான் ஓது சொன்னீங்க, இப்ப சலவாத்த சொல்றீங்க. குரான் சிறப்பா சலவா சிறப்பானா? குரானில் தான் சலவாத்து இருக்கிறது. அல்லாவுடைய திக்ரு தான் பெரியது. அல்லாஹ் சொல்லியிருக்கா சலவாத்து சொன்னா அது சொல்வது குரான் தானே. ஏன் நீ ரெண்டாவது கேட்கிற? குரானுடைய உத்தரவை கடைபிடிப்பது தான் சலவாத்து. சலவாத்து எப்பவும் சொல்லலாம், ஒழுங்கு இருந்தும் சொல்லலாம், ஒழுங்கு இல்லாமலும் சொல்லலாம். ஆனா ஒழுங்கு இருந்தா பெட்டர். எப்படி குரான் சரி ஓதவும் செய்யலாம், ஒழுங்கு இல்லாமலும், ஆனா தொட வேண்டாம், அதுக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது. எனவே சலவாத்தை எப்பவுமே சொல்லலாம். எனவே அன்பான மோமின்களே, உருது கவிஞர் அழகாக சொன்னார், ஹர் தர்திக்கு தவாஹை சல்லி அலா முஹம்மத், ஹர் தர்திக்கு தவாஹை சல்லி அலா முஹம்மத், ஹர் முஷ்கில் குஷாஹை சல்லி அலா முஹம்மத். எல்லா நோய்க்கும் மருந்தாக சலவாத் இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த சலவாத்துகளை பற்றிய அதிக விளக்கங்களை நாளையும் அல்லாஹு தஆலா சொல்லுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹுரு தாவானாக இருந்ததாலும்
டென்மார்க் பத்தி அதற்கு ஒரு வார்த்தை சொல்லி காமிச்சாங்க. தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது, எல்லாரும் அறிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்போ ஒரு வாரமும் நான் டிவியோ செய்தியோ நான் பார்க்கல, ஆனா ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். தினமலர் ஒரு வருத்தம் தெரிவித்திருக்கிறது. தினமலர் நாளிதழில் வேலூர் திருச்சி ஈரோடு சேலம் பதிவுகளின் இணைப்பாக வெளியான கம்ப்யூட்டர் மலரில் நபிகள் பெருமானார் சலசாரம் குறித்து தவறான காட்டம் வெளியானது இஸ்லாமிய சகோதரர் மனதை புண்படுத்தியுள்ளதை அறிந்து வருந்துகிறோம். தவறான காட்டம் வெளியிட்டதற்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஒருவர் காரணம் என்பது கண்டறியப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டுள்ளார். மேலும் மலர் வழியான பிறகே அதில் காற்றோம் இடம்பெற்ற விவரம் குறித்து எனக்கு தெரிய வந்தது. அந்த காற்று வெளிவந்ததை பார்த்து இன்னும் வருத்தமடைந்தேன். எனவே இஸ்லாமிய சமுதாய மக்களை புண்படுத்தும் உள்நோக்கம் ஏதும் எங்களுக்கு கிடையாது. இது தொடர்பாக ஜமாத் உலமா சபை, ஜமாத் இஸ்லாமிய ஹிந்த், ஜமீத் உலமாய ஹிந்த், இந்தியன் நேஷனல் லீக், மறுமலைக்கு முஸ்லீம் லீக், மஸ்ஜித் கூட்டமைப்பு, ஆல் இந்தியா தில்லி கவுன்சில், தமிழ்நாடு முஸ்லீம் லீக், முஸ்லீம் தொண்டு இயக்கம், சுனத் ஜமாத் ஐக்கிய பேரவை, இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம், இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பேரவை, தமிழ்நாடு முஸ்லீம் சமுதாய நலச்சங்கம், மத்ரிசே முஷாவரத் ஆகிய அமைப்புகளை உறுப்பினர்களாக கொண்ட தமிழ்நாடு முஸ்லீம் இயக்க கூட்டமைப்பின் சகோதரருடன் சென்னை தினமலர் அலுவலகத்தில் நமது உணர்வு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அந்த சந்திப்பின் போது காற்று வெளியிட்டதை குறிப்பிட்டு தினமலர் அனைத்து பதிப்புகளும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மத நல்லிணக்கத்தை தடைக்கு செய்வதில் எல்லாரும் இந்த நேரத்தில் ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். தவறான காட்டுவடையாமலால் இஸ்லாமிய பெருமக்கள் உணவு பெரிதும் பாதிக்கப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம், வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் தினவர் இந்த முறையில் அவர் வருத்தம் தெரிவித்திருக்காங்க. இது இப்போது இல்லை, இது எப்போது நடத்தக்கூடிய தினமலர் விஷயத்தில் நம்ம அறிஞ்சிருக்கிற விஷயம். ஆனால் இன்றைய தினம் டென்மார்க் பற்றி சொன்னதுனாலையும், இந்த அதை தொடர்ந்து இந்த செய்தி வந்ததுனாலையும் உங்களுக்கு முதலே செய்திகளை பரிமாறிக்கொண்டோம்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.